கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 21.
அண்ணாகிய ஆன்மாவுக்கு அறியும் ஆற்றல் இல்லையாயின் அறியப்படாமல் போம். கண்ணுக்கு காணும் ஆற்றல் இல்லையாயினும் ஆயின் நாம் ஒளியினால் நன்மை வருவதும் இருளினால் மயங்குவதும் இல்லை. அதுபோல ஆன்மாவுக்கு இச்சா ஞானா கிரியா சக்திகள் இயல்பாகவே இல்லையாயின் அது இச்சித்தல் முதலிய முத்தொழில்களுள் எதையேனும் ஒருபோதும் செய்யமாட்டாதாய் ஆணவச்சார்பில் தகாத விருப்பும் மயக்க அறிவும் தீய செயல்களின்றியும் சிவச்சார்பில் சிவானந்த அனுபவமின்றியும் நிற்பதாகும். இவ்வாறின்றி மயக்கமுற்று புள்ளிய விருப்பங்களை கொண்டு அது தீவினை செய்தலை காண்கிறோமாதலால் அது இயல்பாகவே இச்சா ஞானா கிரியா சக்திகளை உடையதென்பது பெறப்படும். இவ்வளவும் இந்த நூலில் இருக்கிறது. அதுல ஏதாவது ஒரு பகுதி அங்கே விடுபட்டதா என்னவா தெரியும்?
விடுபட்டிருக்கு. இந்த 1953 பதிப்பறையும் அது இல்லைங்கய்யா, இந்த இது வரைக்கும் தான் இருக்கு.
இது ரொம்ப பழைய நூல்ன்றபடியால் இந்த நூலை தான் நம்ப வேண்டி இருக்கிறது. அவர்கள் நாங்கள் புதிதாக விளங்க வேண்டிய விஷயம் ஆன்மாவுக்கு மயக்க நிலையிலே மயக்கம் உருவாகிறது என்றால் அதற்கு ஆன்மா அறிவு ஒன்று இருக்க வேண்டும். மயக்க அறிவு உருவாகிறது, மயக்க செயல் மயக்க விருப்பம் உண்டாகிறது. ஆகவே இச்சா ஞான கிரியா சக்திகள் இங்கும் உண்டு. முத்தி நிலையிலேயும் அதற்கு அந்த இச்சை கிரிய ஞானம் என்கின்றது உண்டு என்றபடியால் வேறுபட்ட விஷயங்களானாலும் கூட அதனுடைய இயல்பு நிலையிலே இந்த மூன்றும் இருக்கிறது என்பதை விளக்கம் செய்கிறார். இதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டால் சரியாகும். புத்தக பதிவு செய்கிறவர்கள் இந்த பகுதியை நீங்கள் சேர்த்து கொண்டால் நல்லது.
அடுத்த குரல் போயிடலாங்க. குரல் 17. குரல் தலைப்பு ஆன்மா சதசத்து. குரல் சத்து அசத்தை சாராது அசத்து அறியாது அங்கன் இவையுற்ற சதசத்தாம் உயிர்.
அதாவது ரெண்டு வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிறது. ஒரு பொருள் சத்து பொருளா அசத்து பொருளா, இது கேள்வி. ஆன்மாவை இதிலே எந்த வரிசையிலே சேர்ப்பது என்பது அடுத்த கேள்வி. சத்து பொருள் என்றால் உள்பொருள், அசத்து பொருள் அசத்து பொருள் என்றால் இன்பொருள் என்று வரும். இந்த ஆன்மா இதிலே எதுவென்று கேட்டால் இல்பொருள் என்பது அறிவு, சத்து பொருள் என்றால் அறிவு பொருள், அசத்து பொருள் என்றால் அறிவில் பொருள். ஆன்மா சில நேரத்திலே சத்து பொருளாகவும் இருக்கும், சில நேரத்திலே அசத்து பொருளாகவும் இருக்கும். அதைத்தான் இங்கே விளங்கப்படுத்தப் போகிறார். அதனாலே ரெண்டாகவும் இருக்கிறபடியால் இது சத்தாகவும் கருதப்படும் அசத்தாகவும் கருதப்படும். அதனாலே அதற்கு சதசத்து என்று பெயர். சத் அசத் என்கின்ற ரெண்டையும் சேர்த்து சத சத் என்று ரெண்டாக பிரிப்பார்கள். இறைவன் சத்து பொருள், மலம் அசத்து பொருள், ஆன்மா சதசத்து பொருள். சில நேரத்திலே அதற்கு அறிவு விளங்கி நிற்கும், சில நேரத்திலே அறிவு இல்லாமல் நிற்கும். அதனாலே அது ரெண்டாகவும் நிற்கிறபடியால் சதசத்து பொருள் என்ற பெயர். இதெல்லாம் இந்த தத்துவ உலகத்துக்குள்ளே நுழையும் மட்டும் இந்த சொற்களோடு எங்களுக்கு பரிச்சயமே இல்லை. சதசத்து சத்து அசத்து என்ற சொல் இவற்றினாலே இப்பொழுது அந்த பரிச்சயம் வருகிறோம். அதை சொல்லுகிறார் ஆன்மா சதசத்து பொருள் என்பதை விளக்கம் செய்கிறார். ஏனென்றால் முதல் ரெண்டு குரலிலே அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். கருவிகள் இல்லாவிட்டால் ஆன்மா ஒன்றையும் அறியாது என்றால் அது அசத்து பொருள் போல தெரிந்தது. ஆன்மாவுக்கு அறிவிட்டு அறிவில்லாவிட்டால் கருவிகள் இருந்தும் பிரயோசனம் இல்லை என்கிற பொழுது அது சத்து போற பொருள் போல தெரிகிறது. இது என்ன ஒரு குழப்பமாக இருக்கிறது. முதல் குரலிலே கருவி இல்லாவிட்டால் அதற்கு ஒன்றும் தெரியாது என்கிறார். பிறகு ஆன்மாவுக்கு அறிவில்லாவிட்டால் கருவிகள் இருந்தும் பிரயோசனம் இல்லை என்கிறார். ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறதே என்றால் அதற்கு விளக்கமாக அடுத்த குரலை வைக்கிறார். ஆன்மா சில வேளை சத்தாகவும் சில வேளை அசத்தாகவும் இருக்கிறது. அதுதான் இந்த குரல் சொல்ல போற செய்தி.
சத்து அசத்தை சாராது அசத்து அறியாது அங்கன் இவையுற்ற சதசத்தாம் உயிர் கொண்டு கூட்டும் முறை. சத்து அசத்தை சாராது அசத்து அறியாது அங்கன் இவையுற்ற சதசத்தாம் உயிர். பதவுரை. சத்து அசத்தை சாராது நிலைபெற்ற ஞானமாகிய சிவம் நிலையற்றனவாகிய மாயை பொருள்களை புதிதாக சுட்டியறிய வேண்டுவதில்லை. அதாவது அவர் என்றும் அறிபவர் ஆதலால் அசத்து அறியாது. சடப்பொருள்கள் ஒன்றையும் அறிய மாட்டார் அங்கன். அப்படி இருத்தலால் இவையுற்ற சிவத்தையும் சடப்பொருள்களையும் அறிவன சதசத்தாம் உயிர். சத்தாகாமலும் அசத்தாகாமலும் சதசத்தாயிருக்கும் ஆன்மாக்களாம். சத்து அசத்தை சாராது நிலைபெற்ற ஞானமாகிய சிவம் நிலையற்றனமாகிய மாயை பொருள்களை புதிதாக சுட்டி அறிய வேண்டுவதில்லை. அதாவது அவர் என்றும் அறிபவர்.
ஒளி இருளை ஒரு காலமும் அறியாது. அது உங்களுக்கு புரிகிறதா? ஏனென்றால் ஒளி இருக்கிற இடத்திலே இருள் என்றைக்கும் தங்காது. ஆகவே ஒளி இருளை அறியுமா என்றால் ஒரு காலமும் ஒளி இருளை அறியாது. அதே போலத்தான் இருளும் ஒளியை அறிகிற வாய்ப்பில்லை. ஏனென்றால் இருள் ஒளி இருக்கிற இடத்திலே இருள் இருக்க முடியாது, இருள் இருக்கிற இடத்திலே ஒளி இருக்காது. இப்பொழுது நாங்கள் மூன்று பொருள் என்று படைத்தோம். ஒன்று பதி, பசு, பாசம். பதி ஞானப்பொருள். அது ஒரு காலத்திலும் பாசத்தை அறிய வேண்டிய தேவையும் இல்லை, அறிய வேண்டிய வாய்ப்பும் இல்லை. ஏனென்றால் அது முழு ஒளி பொருளுக்கு முன்னாலே இருள் நிற்காது. இருள் நிற்காத பொருளை எப்படி அந்த ஒளி அறியும்? ஒளி அறிய வேண்டிய தேவையே அதற்கு இல்லை. அது ஞானப்பொருள். அது எப்பொழுதும் சுத்தமாக இருக்கு. அதற்கு பிறகு பசுவை விட்டுவிட்டு பாசத்துக்கு வருகிறோம். பாசம் என்றைக்குமே பசுவை பதியை அறிய போவதில்லை. திருப்பி நான் சொன்னதுதான் உவமை. இருளுக்கு ஒளி தரிசனம் ஒரு நாளும் கிடைக்காது. ஏனென்றால் ஒளி தரிசனம் பெறுகிற பொழுது இருள் இல்லாமல் போய்விடும். ஆகவே இருந்தரிசனம் கிடைக்காது. அப்படியானால் இது ரெண்டையும் ஒரு ஆள் நடுவில் இருந்து அறிகிறார். யாரு? பசு என்ன செய்கிறார்? ஒரு ஒரு சூழ்நிலையிலே பதியையும் அறிகிறார், சத்துப்பொருளையும் அறிகிறார், ஞானப்பொருளையும் அறிகிறார். ஒரு சூழ்நிலையிலே மயங்கி கிடக்கிற பொழுது பாசப்பொருளையும் அறிகிறார். இந்த ரெண்டையும் அறிவதாகிய இதுக்கு என்ன பெயர் வைப்பது? முதல் பொருளை சத்து பொருள் என்கிறோம். அது அது இருளையே அறியாது. மற்றது அசத்து பொருள் என்கிறோம். அது ஒளியையே அறியாது. ரெண்டையும் அறிகிற ஒரு ஆள் நடுவிலே இருக்கிறார். இருளையும் அறிவார், ஒளியையும் அறிவார். ஆகவே அவருக்கு சத்து, இவருக்கு அசத்து என்று பெயர் வைத்தால் இவர் ரெண்டையும் அறிகிறவருக்கு சத்தசத்து என்று பெயர் வைத்திருக்கிறார். ரொம்ப வார்த்தைகளை விளக்கம் செய்வது போல ஆன்மாவை விளக்கம் செய்கிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள். திருப்பி படியுங்க.
சத்து அசத்தை சாராது நிலைபெற்ற ஞானமாகிய சிவம் நிலையற்றனவாகிய மாயை பொருள்களை புதிதாக சுட்டி அறிய வேண்டுவதில்லை. அதாவது அவர் என்றும் அறிபவர் ஆதலால் அசத்து அறியாது. சடப்பொருள்கள் ஒன்றையும் அறிய மாட்டார்.
அதற்கு ஏன் அறிய மாட்டார் என்றால் அதற்கென்று இயல்பாக அறிவே இல்லை. போன உரலே ஆன்மாவுக்கு இயல்பான அறிவு உண்டு என்று படித்தோம். அதனாலே தான் அது அறிகிறது. ஏதோ ஒன்றினுடைய உதவி மூலம் அறிகிறது, உதவியின்றி அறிகிறது. ஆன்மாவுக்கு அறிவு இயல்பாக இருந்தது. பாசப்பொருளுக்கு அறிவே இல்லை. ஆகவே எக்காலத்திலும் அவை இன்னொன்றை அறிகிறது என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதைத்தான் சொல்லுகிறார்.
அங்கன் அப்படி இருத்தலால் இவையுற்ற சிவத்தையும் சடப்பொருள்களையும் அறிவன சதசத்தாம் உயிர். சத்தாகாமலும் அசத்தாகாமலும் சதசத்தாயிருக்கும் ஆன்மாக்களாம்.
சத்தாகாமலும் அசத்தாகாமலும் என்பதற்கு பொருள் எப்பொழுதும் சத்தாகாமலும் எப்பொழுதும் அசத்தாகாமலும் இருக்கின்ற சதசத்தான நிலையிலே இருப்பதுதான் உயிர். சில வேளைகளிலே அது சத்தை அறியும், சில வேளைகளிலே அசத்தை அறியும். அசத்தை அறிகிற பொழுது அது சத்தை அறியாது, சத்தை அறிகிற பொழுது அதுவும் அசத்தை அறியாது. ஆனால் இரண்டையும் அறிகிற காரணத்தினாலே சொற்களை வைத்து எவ்வளவு அழகாக விளையாடுகிறார்கள். சத்த சத்தை சாரா தசத்தறியா தங்கழிவை உற்ற சதசத்தாம் உயிர். அதாவது சித்தாந்த பொருள் நோக்கி ரசிப்பதை விட இந்த சொல்லுகளே காதுக்கு இனிமையாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கவே எப்படி அழகாக அதை போட்டிருக்கிறார் என்று நினைக்க ஆனந்தமாக இருக்கிறது. ஆகவே இதுதான் செய்தி. இறைப்பொருள் பாசப்பொருளை அறியாது, பாசப்பொருள் இறைப்பொருள் அறியாது, ரெண்டையும் அறிகின்ற பொருள் என்று ஒன்று இருக்கிறது. தனியே ஞானத்துக்கு சத்து என்று பெயர், அஞ்ஞானத்துக்கு அசத்து என்று பெயர். ரெண்டையும் அறிகிற இதற்கு சத்தசத்து என்று பெயர். எவ்வளவு எளிமையாக ஒரு அல்வா சாப்பிடுகிறது போல அப்படி வாயுக்குள்ளே தூக்கி வைக்கிறார்கள். அந்த ஒழுங்கையும் பார்க்க ரசிக்கக்கூடிய முதல் சொன்னார் கருவி இல்லாவிட்டால் ஆன்மா அறியாது என்றால், பிறகு சொன்னார் ஆன்மாவுக்கு அறிவு இல்லாவிட்டால் கருவிகள் பிரயோசனம் இல்லை என்றார். ஆன்மாவை எவ்வளவு விளக்கம் செய்கிறார்கள் பாருங்கள். சகல நிலையிலே கருவிகள் இல்லாவிட்டால் ஆன்மாவுக்கு அறிவு இல்லை, அப்படியானால் கருவிதான் அறிவா என்று கேட்டால், ஆன்மாவுக்கு அறிவு இல்லாவிட்டால் கருவிகள் இருந்து பிரயோசனம் இல்லை. இதை சொல்லிவிட்டு சொல்கிறார், இரண்டு நிலையிலே இரண்டு விதமாக அறிகிறபடியால் ஆன்மாவுக்கு சதசத்து என்று பெயர்.
உரை குறிப்பு.
இதையே படித்துக் கொண்டு போனால் நாங்கள் எல்லாரும் பெரிய சைவ சித்தாந்த புலவர்களாக மாறிவிடுவோம் போல. நாங்கள் இப்ப நாம இதுவரைக்கும் செய்த தவறு என்னவென்று கேட்டால், இந்த நூல்களை படிக்கவில்லை. இவ்வளவு நமக்கு விளக்கம் செய்வதற்காக மெய்கண்டதேவர் சுஞான போதத்தை சொல்ல, அவருக்கு விளக்கம் பண்ணி 14 பேர் எழுத, பேரு ஒவ்வொருவருக்கும் உரையாசிரியர்கள் உரை எழுத, நமக்குள்ளே இதை கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்று எத்தனை பேர் முயன்றிருக்கிறார்கள். நாம் இதை ஒதுக்கி தள்ளிவிட்டு இவர் என்னமோ படித்துக்கொண்டு வாழ்நாளை கழித்துக் கொண்டு இருக்கிறோம். இப்பொழுதுதான் கடவுள் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார் என்று நினைக்கிற பொழுது கடவுளுக்கும் இந்த நூலாசிரியர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டி இருக்கிறது. நேரடி
உரை குறிப்பு. சாராது என்பதற்கு அறியும் விடயமாக கொள்ளாது எனினுமாம்.
திருப்பி சொல்லுங்க.
சாராது என்பதற்கு அறியும் விடயமாக கொள்ளாது எனினுமாம்.
சாராது என்றால் சேர்தல் என்று ஒரு பொருள் இருக்கிறது. இங்கே அறிவின் விடயமாக கொள்ளாது. சத்து அசத்தை சாராது என்றால் சத்தினுடைய அறிவிலே அசத்து வந்து பொருந்தாது, அதுபோல அசத்தினுடைய அறிவிலே சத்து வந்து பொருந்தாது. ஆகவே அறிவின் விடயமாக கொல்லப்பட மாட்டாது என்று எடுக்க வேண்டும். அசத்துக்கு அறிவு உண்டா என்றால் அறிவில்லை, அதைத்தான் சொல்லுகிறார்கள், அதனாலே கொல்லப்பட மாட்டாது என்கிறார்.
ஆன்மா மலத்தினால் மறைப்புண்டு சத்தி மடங்கி கிடத்தலால் அசத்தாதற்கும் முத்திகாலத்தில் மறைப்பு நீங்கி தனது சத்தி விளங்கி நிலைத்தலால் சத்தாதற்கும் பொதுவாய் நிற்றலால் சதசத்தாகும் என்றும், முத்தியிலே ஆணவம் தனது சத்தி மடங்கி கிடத்தலாலும் கர்மம் அற்று போதலாலும் மாயை நீங்குதலாலும் இவை மூன்றும் அசத்து என்றும் கூறுவர் ஒரு சாரார். ஆன்மா மலத்தினால் மறைப்புண்டு சத்தி மடங்கி கிடத்தலால் அசத்தாதற்கும்.
இந்த இந்த இடத்தில் விளங்க வேண்டும். ஆன்மா ஆணவத்தினாலே மலப்புண்டு சக்தி மடங்கி கிடக்கிறது. மடங்கி கிடக்கிறது என்றால் இருக்கிறது, ஆனால் வெளிப்படாமல் உள்பட்டு கிடக்கிறது. அந்த நிலையிலே அது உங்களுக்கு தெரியும், கேவல நிலை என்று படிக்கிறோம். கேவல நிலையிலே ஆன்மா வயப்பட்டிருக்கிற பொழுது அதற்கு ஒரு அறிவும் இல்லை. ஆகவே அந்த நேரத்திலே அறிவு பொருளாகிய ஆன்மா அறிவில் பொருளாக இருக்கும். நாங்கள் படித்ததும் கல்லு போல இருக்கும் என்று சொன்னதுக்கு அர்த்தம் அதுதான். அறிவு பொருள் தான். அறிவு உட்பட்டு போய் மயங்கி கிடக்கிற நிலையிலே, மடங்கி கிடக்கிற நிலையிலே அது அசத்தாகவே நிற்கும். ஆன்மாவுக்கு இந்த வேலை இருக்கிறது, சேர்ற ஆளோட சேர்ந்து இயங்குற ஆள், அதனால தான் நமக்கும் அந்த குணம் உண்டு. அதனோட போய் அதற்குள் மடங்கி கிடக்கிற பொழுது அது அசத்தாகவே நிற்கும். இது ஒரு நிலை. அது அந்த வரியை திருப்பி படிச்சுப்போம்.
ஆன்மா மலத்தினால் மறைப்புண்டு சத்தி மடங்கி கிடத்தலால் அசத்தாதற்கும் முத்தி காலத்தில் மறைப்பு நீங்கி தனது சக்தி விளங்கி நிலைத்தலால் சத்தாதற்கும்.
முத்தி காலத்தில் முதல் சொன்னது அக கேவல நிலையிலே, பிறகு சுத்த நிலையிலே முத்தி வந்து விட்டால் ஆணவம் அடங்கி போய்விடும். ஆன்மா முற்றறிவு பெற்று அதனுடைய சக்தி வெளிப்பட்டு நிற்கும். அந்த நேரத்திலே அது சத்தாக இருக்கும். ஒரு இடத்திலே அறிவில்லாததாக இருக்கும், ஒரு இடத்திலே அறிவு பொருளாக இருக்கும். ஆகவே முதல் நிலையிலே அசத்தென்றும் பின்பு சத்தென்றும் சொல்லப்படுகிறது.
பொதுவாய் நிற்றலால் சதசத்தாகும் என்றும்,
அங்கேயும் அவருக்கு ஒரு வாக்கு இருக்கிறது, இங்கேயும் ஒரு வாக்கு இருக்கிறது. அங்கும் அவர் வாக்கு, சில பேருக்கு ஒரு அந்த ஊர்ல தான் வாக்கு செலுத்தலாம், சில பேருக்கு இந்த ஊர்ல தான் வாக்கு செலுத்தலாம். இவருக்கு ரெண்டு ஊர்லையும் வாக்கு இருக்கிறபடியால் இவர் ரெண்டு ஊருக்காரர், என்ன டுவெல் சிட்டிசனோ ஏதோ என்று சொல்லுகிறார்களே, இந்த வெளிநாடுகளுக்கு போனவர்கள் அந்த நாட்டு பிரஜையராக ஆன பிறகு இந்த நாட்டுக்கு வந்தால் அவர்களுக்கு இந்த நாட்டு உரிமை இல்லை, இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு அந்த நாட்டு உரிமை இல்லை. சில பேர் ரெண்டு நாட்டு உரிமையும் பெற்று வைத்திருப்பார்கள், அந்த டுவெல் சிட்டிசனோ ஏதோ ஒன்று சொல்கிறார்கள். அதாவது அங்கேயும் அவர்களுக்கு உரிமை உண்டு, இங்கேயும் உரிமை உண்டு. அதுபோலத்தான் ஆன்மாவுக்கு மலத்தோடு இருக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது, இறையோடு இருக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கிறபடியால் அவர் டுவெல் சிட்டிசன் என்கிறார். அதனாலே தான் அவர் சத்தாகவும் இருப்பார், அசத்தாகவும் இருப்பார். சத்த சத்து என்று சொன்னதற்கு காரணம் அதுதான்.
முத்தியிலே ஆணவம் தனது சக்தி மடங்கி கிடத்தலாலும், கர்மம் அற்று போதலாலும், மாயை நீங்குதலாலும், இவை மூன்றும் அசத்து என்றும் கூறுவர் ஒரு சாரார்.
திருப்பி பிடிங்கள்.
முத்தியிலே ஆணவம் தனது சக்தி மடங்கி கிடத்தலாலும், கர்மம் அற்றுப்போதலாலும், மாயை நீங்குதலாலும், இவை மூன்றும் அசத்து என்றும் கூறுவர் ஒரு சாரார்.
இது மூன்றும் முத்தி நிலையிலே ஆணவம் கர்மம் மாயை என்கின்ற மூன்றும் முத்தி நிலையிலே அது மடங்கி போய்விடும், அது இல்லாமல் போய்விடும். ஆகவே இது மூன்றையும் அசத்து என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது என்று அது சில பேர் அப்படி சுட்டி எழுதி இருக்கிற காரணத்தினாலே அதை சுட்டி விட்டு போகிறார்.
இனி இதிலே சத்து என்பது சித்து என்னும் பொருளை உடையதென்றும், சிவம் என்றும் அறிவுடையது ஆதலால் சித்தென்றும், மலங்கள் என்றும் அறிவில்லாதவை ஆதலால் அஜித்தென்றும், ஆன்மா இயல்பாக அறிவு பொருளாயும், ஆணவ மறைப்பால் அறிவில் பொருளாயும், உண்மையால் சித்தஜித்தென்றும் சொல்லப்படும் என்பர் வேறொரு சாரார்.
இதிலே சத்து சித்து என்று ரெண்டு சொற்பிரயோகங்கள் இருக்கின்றன, அதை புரிந்து கொள்ளவும். சத்து என்பது உள்பொருள், சித்து என்பது அறிவு பொருள். உள்பொருள் வேறு, அறிவு பொருள் வேறு. அந்த ரெண்டு சொற்பிரயோகத்தையும் விளங்கிக் கொண்டு இந்த வரியை படியுங்கள்.
இனி இதிலே சத்து என்பது சித்து என்னும் பொருளை உடையதென்றும், சிவம் என்றும் அறிவுடையது.
கொஞ்சம் பாருங்க, ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டி விளங்கி போகும். சத்து என்பது சித்தை உடையது என்று சில பேர் பொருள்படுகிறார்கள். சத்து வேறு, சித்து வேறு, உள்பொருள் வேறு, அறிவு பொருள் வேறு. ஆனால் உள்பொருள் எல்லாம் அறிவு பொருள் என்ற கருத்துடையது என்பது போல எழுதுகிறார். அது படியுங்கள்.
இனி இதிலே சத்து என்பது சித்து என்னும் பொருளை உடையதென்றும், சிவம் என்றும் அறிவுடையது ஆதலால் சித்தென்றும், மலங்கள் என்றும் அறிவில்லாதவை ஆதலால் அஜித்தென்றும், ஆன்மா இயல்பாக அறிவு பொருளாயும், ஆணவ மறைப்பால் அறிவில் பொருளாயும், உண்மையால் சிதசித்தென்றும் சொல்லப்படும் என்பது வேறொரு சாரார்.
சத்த சத்து என்பது போல சிதசித்து என்ற ஒரு சொல்லை சேர்க்கிறார். அது கொஞ்சம் விளங்குவது நுட்பமாக விளங்க வேண்டும். இது உரையாசிரியர் இந்த இடத்தை வைத்துக் கொண்டு நமக்கு தருகிற செய்தி. உள்பொருள் இல்பொருள், அறிவு பொருள் அறிவில் பொருள் என்று ரெண்டு இருக்கிறது. இவர்கள் என்ன சொல்கிறார்கள், உள்பொருள் என்கின்ற இறைப்பொருள் இருக்கிறதே சத்து என்று சொல்கிறோமே அதுதான் சித்து. அதுபோல அசித்து என்று சொல்லப்படுகிறதாகிய ஆன்மா அது சித்தி இன்மையும் இல்லதை சித்தை இழந்து நிற்கிற ஒன்று, அறிவில் பொருள். அதே நேரத்திலே அது இல்பொருளாகவும் கருதப்பட வேண்டிய ஒன்று என்று சொல்லுகிறார். இப்போதைக்கு அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆன்மா பதிபசு பாசத்திலே மற்ற ரெண்டும் தான் உள்பொருள், மற்றது இல்பொருள் என்கிறார். அதுக்கான விளக்கம் பின்னாலே சொல்ல போகிறார். இப்படி ஒரு கருத்து இருக்கிறது என்று பதிவு செய்கிறார். அதாவது சத்து சித்து என்பதிலே ஆண்டவன் சத்தாகவும் சித்தாகவும் இருப்பான், ஆன்மா சதசத்தாகவும் சித்த சித்தாகவும் இருக்கும். இந்த மலம் என்பது எப்பொழுதும் அது சத்தாகவும் இருப்பதில்லை சித்தாகவும் இருப்பதில்லை என்று விளக்கம் சொல்கிறார். அப்படியானால் நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, நாங்கள் உள்பொருள் என்றுதானே ஆன்மா ஆணவத்தையும் சொல்கிறோம், அது எப்படி சத்தாக இருப்பதில்லை என்று சொல்லலாம் என்று கேள்வி பிறக்கும். இந்த அளவுக்கும் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகிறேன். ஆண்டவன் உள்பொருளாகவும் இருக்கிறான், அறிவு பொருளாகவும் இருக்கிறான். ஆன்மா உள்பொருள் இல்பொருளுக்கு இடையிலே நிற்கிறது, அறிவு பொருள் அறிவில் பொருளுக்கு இடையிலே நிற்கிறது. இந்த அளவிலே சரி, ஆகவே உள்பொருளாகவும் நிற்கிறது என்றபடியால் அது நாங்கள் உள்பொருளுக்குள்ளே ஒன்றாக சேர்க்கலாம். மலம் அறிவில் பொருளாகவும் இருக்கிறது, இல்பொருளாகவும் இருக்கிறது என்கிறார். இந்த இடத்திலே தான் கேள்வி வருகிறது. நாங்கள் உள்பொருள் மூன்று என்று எண்ணி வைத்திருக்கிறோமே, எப்படி ஆன்மாவை அந்த மலத்தை இல்பொருள் என்று கொள்வது என்று கேள்வி வரும். அந்த இடத்தை படித்து போருங்கள். மேலே அதற்கு விளக்கம் செய்ய போகிறார்.
இனி இதிலே சத்து என்பது சித்து என்னும் பொருளை உடையதென்றும், சிவம் என்றும் அறிவுடையது ஆதலால் சித்தென்றும், மலங்கள் என்றும் அறிவில்லாதவை ஆதலால் அஜித்தென்றும், ஆன்மா இயல்பாக அறிவு பொருளாயும் ஆணவ மறைப்பால் அறிவில் பொருளாயும் உண்மையால் சிதசித் என்றும் சொல்லப்படும் என்பர் வேறொரு சாரார். சிவஞான போத மூலத்திலே சித்து அஜித்து என்னும் சொற்களே உளவாதலால் சத்து என்பது சித்து என்னும் பொருளே உடையதென்பதே அதிகம் பொருத்தமானதாம்.
சத்து என்பது சித்தென்னும் பொருள், அதாவது உள்பொருளாக இருந்தால் அது அறிவு பொருளாக இருக்க வேண்டும் என்பதுதான் பொருத்தம் என்கிறார். மேலே படியுங்கள், அதுக்கான விளக்கம் வரும்.
உயிர் கடவுளை எவ்வாறு அறியுமெனின், அவருடைய ஞானம் கிடைக்கும் பொழுது அதை கொண்டு அது அவரை அறியும். அப்படி அறியும் போது அவரை தன்னின் வேறாய் அறியாது, அது அவராகி நின்றே அறியும். உய்தல் என்றும் பாடமுண்டு. உய்தல்
எங்க வருது?
அது எங்க பொறுத்துறதுன்னு தெரியலங்க ஐயா. அது
உற்ற என்ற இடத்துக்கு பொறுத்துறாரு சார்.
எங்க
உற்ற சத்தாங்கிறது, உற்றங்கிறது உயிர்த்தல்ங்கிறது.
சரி சரி சரி. அப்படியும் வேற நூல்களிலே எழுதியிருக்கிறார்கள் என்று குறித்து விட்டு போகிறார். அடுத்த பந்தி தான் முக்கியமாக நாங்கள் படிக்க வேண்டிய பந்தி. அது படிக்கிற பொழுது மேல் பந்திகள் எல்லாம் விளக்கமாகும். அதை படியுங்கள்.
சிவஞானத்தை பெறுதற்கு முன் நாம் கடவுளை அறிய இயலாதாயின் அவரை தியானித்தலும் வணங்குதலும் எவ்வாறு இயலும்? தியான வணக்கங்கள் இன்றி முத்திநிலை கைகூடாதே எனில் கடவுள் தம்மை ஆன்மாக்கள் வழிபடுவதற்காக அநேக மூர்த்தங்களை ஆகமங்களிலே விதித்தருளினார்.
இவ்வளவுத்தையும் விளங்குங்கள். சிவஞானத்தை பெற முன் நாம் கடவுளை அறிய இயலாது. அது சரி. ஆன்மா தானாக இறைவனை அறிவதில்லை, இறைவனே ஆன்மாவில் கூடி தன்னை அறிய செய்கிறான். அதுதான் நாம் இதுவரை படித்திருக்கிற விஷயங்களே நமக்கு தெரிந்த முத்திநிலையிலே இறைவனே ஆன்மாவில் பதிந்து தன்னை அறியப்பண்ணு தானே காட்டி தானே காண பண்ணுகிறான். இது இறைவன் செய்கிற உபகாரம் என்று நாம் படித்திருக்கிறோம். அப்போ முத்திநிலையிலேதான் ஆன்மா இறைவனை காணும் என்ற செய்தி உண்மை. அப்படியானால் எப்பொழுதுதான் ஆன்மா மலவயப்பட்ட ஆன்மா இறைவனை காண்பது? முத்து நிலையிலே காண்கலாம் என்றால் மற்ற நிலைகளை காண முடியாது என்று அர்த்தம். அப்போ மற்ற நிலைகளிலே இருந்து கொண்டு எப்படி முத்து நிலையை நோக்கி ஆன்மா நகருவது என்று ஒரு கேள்வி எழுகிறது. கேள்வியை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை ஆன்மா முத்து நிலையில்தான் அறிய முடியும் என்பதுதான் செய்தி. அப்படியானால் மற்ற நிலையிலே இருக்கிற பொழுது, மலவயப்பட்டிருக்கிற பொழுது, தண்ணி வயப்பட்டிருக்கிற பொழுது ஆன்மா இறைவனை காணாது என்று பதில் வருகிறது. அந்த அந்த கூற்றை வைத்துக் கொண்டு தேடுகிற பொழுது பதில் வருகிற பொழுது இறைவனை தானாக உணராத ஆன்மா கீழ்நிலையிலே நிற்கிற பொழுது அப்படியானால் இறைவனை என்றைக்குமே உணராமல் அல்லவா போய்விடும்? எப்படி அதற்கு அந்த வளர்ச்சி வருகிறது? இறைவனை வைத்துக் கொண்டு உணர்கிற வளர்ச்சி வருகிறது என்பதற்கு பதில் சொல்லுகிறார். அதாவது அதை படியுங்கள் திருப்பி.
சிவஞானத்தை பெறுதற்கு முன் நாம் கடவுளை அறிய இயலாதாயின் அவரை தியானித்தலும் வணங்குதலும் எவ்வாறு இயலும்?
ரெண்டு விஷயம். இறைவனை தியானிக்க வேண்டும், வணங்க வேண்டும். தியானிக்கிறது வணங்குவது என்றால் இறைவனோ இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை தெரிந்து கொள்கிற சக்தி ஆன்மாவுக்கு சகல நிலையிலே இல்லை. அப்படியானால் தியானிப்பது எப்படி, தெரிவது எப்படி என்று கேள்வி வருகிறது.
தியான வணக்கங்கள் இன்றி முத்திநிலை கைகூடாதே எனில் கடவுள் தம்மை ஆன்மாக்கள் வழிபடுவதற்காக அநேக மூர்த்தங்களை ஆகமங்களிலே விதித்தருளினார்.
இதுதான் நமக்கு இருக்கிற இறைவன் செய்திருக்கக்கூடிய உபகாரத்திலே ஒன்று. ஆன்மா இறைவனை தானாக அறியாது. அறியாத ஆன்மா ஆண்டவனை எப்படி நோக்கி நகர்வது என்றால், நகர வேண்டும் என்பதற்காக இறைவன் பல வடிவங்களிலே தன்னை ஞானிகளுடைய கருத்திலே பொருத்தி வெளிப்படுத்தி இந்த ரூபங்களுக்கூடாக நீ என்னை தியானம் பண்ணு, இந்த ரூபங்களுக்காக என்னை பிரார்த்தனை பண்ணு என்று ஒரு ஒழுங்கு பண்ணி கொடுத்திருக்கிறானா? அதைத்தான் நீங்க சொல்ல, இல்லாவிட்டால் அந்த ஒழுங்கு இல்ல. ஆலயம் எதற்கு, கோயில் எதற்கு, சுவாமி எதற்கு? உங்க பல பேர் அப்படி பேசுகிறார்கள், சாமி எல்லாம் தேவையில்லை, ஏதோ ஒன்றையும் நாம் கடவுளாக கும்பிடலாம், எல்லாவற்றிலும் ஒன்றாக இருக்கிறான், வேறாக இருக்கிறான் தானே, ஆகவே நான் ஒரு 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 மேசையை கடவுள் என்று நினைத்து கும்பிடலாமா என்றால் கும்பிடலாம், அதை கும்பிட முடியாது என்பதில்லை. ஆண்டவன் நமக்காக ஒரு உபகாரம் செய்திருக்கிறான் என்றால், ஞானிகளுடைய உள்ளத்திலே சில தரிசனங்களை, தன் வடிவ நோக்கிய தரிசனங்களை உருவாக்கி அதை ஞானிகள் உலகத்துக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். சாதாரண சகல நிலையிலே ஆன்மாவை, இறை ஆண்டவனை அறிய முடியாத ஆன்மா அந்த வடிவங்களை தொழுது தியானித்தால் இறைவனை நோக்கிய முத்துநிலை நோக்கி நகர முடியும். அதற்காக ஆகமங்கள் இந்த வடிவங்களை எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கின்றன. ஆகமங்களை யார் உருவாக்கினான் என்றால், வேதத்தையும் ஆகமத்தையும் இறைவனே சொன்னான் என்பது நம்முடைய சமயம் சொல்லுகிற செய்தி. ஆகவே தன்னை நோக்கி ஆன்மா வர வேண்டும் என்பதற்காக தனக்கான ஆன்மாவுக்கு விளங்கக்கூடிய வடிவங்களை அமைத்து காட்டி அதனூடாக தியானம் பண்ணி வா என்று இறைவன் கருணை செய்திருக்கிறான். அவனை பெருங்கருணையாளன் என்கின்ற அந்த ஆன்மா வந்து இறைவனிடம் சேர்வதனால், ஆண்டவனு ஆன்மா வந்து ஆண்டவனிடம் சேர்வதனாலே ஆண்டவனுக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனாலும் அது வர வேண்டும் என்று அவன் காட்டுகிற கருணையைத்தான் தாய் கருணை என்று சொல்கிறார்.
அவை சிவாலயங்களில் உள்ள திருவுருவங்கள், அவைகளை கண்ணாலே தரிசித்து கடவுளாக நினைத்து வணங்கினால் அவரை நேரே வணங்கும் பலன் உண்டாகும். அந்த திருவுருவங்களை தியானித்தல் அவரை தியானித்தலாம். கோயிலில் செய்யப்படும் தொண்டுகள் அவருக்கு நேரே செய்யப்படும் தொண்டுகளாம்.
இவைகளோடு ஒரு நிமிஷம் இல்லுங்கள். அதாவது அமெரிக்காவுக்கு மகன் போய்விட்டான். அங்கே இருந்து இங்கே இருந்து நாம் நேராக அவனை தரிசிக்க முடியாது. பிள்ளையை தாயோ தந்தையோ சகோதரர்களோ பார்க்க முடியாது. அதுக்காக அவன் அங்கே என்ன செய்கிறான், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக போட்டோக்கள் எடுத்து அனுப்புகிறான். ஒரு நாளைக்கு கோட்டோடு அனுப்புகிறான், ஒரு நாளைக்கு ஷர்ட்டோடு அனுப்புகிறான், ஒரு நாளைக்கு ரெண்டும் இல்லாமலும் அனுப்புகிறான். இப்படி போட்டோக்கள் வருகிறது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த போட்டோவை பார்த்து தியானிக்கிற பொழுது பிள்ளையினுடைய அந்த அந்த வடிவம் நமக்கு பதிகிறது. போட்டோ பிள்ளையா என்றால் போட்டோ பிள்ளை இல்லை. ஆனால் தன்னை தாய் தந்தையர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த போட்டோ அனுப்பி அந்த போட்டோவினூடாக பிள்ளையை நினைக்க பண்ணுவது போல இந்த ஆண்டவனும் என்ன செய்கிறான், ஆகமத்திலே வடிவங்களை அமைத்து காட்டி அதனூடாக தன்னை தியானம் பண்ண வைக்கிறானாம். சில பேர் சொல்லுகிறார்கள், இந்த பெரிய அதாவது இந்த கடவுள் இல்லை இருக்கிறது என்கிறவன் ஒரு பக்கம், கடவுள் இருக்கிறது என்றதிலேயே கோளாறு பண்ணுகிறவன் கன பேர் இருக்கிறான், ஏன் கோயிலுக்கு போவான், ஏன் இறைவனை தொழுவான் என்று கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த பதில் என்னவென்றால், அது இறைவனால் வடிவமைக்கப்பட்ட உருவம். தன் பிள்ளையை பிள்ளையை போட்டோ எடுத்து அனுப்புறது என்பதற்காக இன்னொரு போட்டோவை பார்த்து, தொடர்பே இல்லாத ஒரு போட்டோவை பார்த்து பிள்ளையை தியானிக்க முடியாது. அதுபோல நீ வேற எண்ணத்தையும் உண்டாக்கி கொள்ளலாம். பிள்ளையை பார்க்க வேண்டுமானால் பிள்ளையினுடைய வடிவம் காட்டுகிற ஏதோ ஒரு வகை, அவன் வேட்டியோடு இருக்கலாம், சேட்டோடு இருக்கலாம், அவனை காட்டுகிற போட்டோவாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவை தான் கோயிலில் இருக்கிற ரூபங்கள். அந்த ரூபங்களை போய் தொழுது பழகினால் அதனாலேயும் நாம் இறைவனை தரிசிக்கிற சக்தியை பெறலாம் என்கிறார்.
அந்த திருவுருவங்களை தியானித்தல் அவரை தியானித்தலாம். கோயிலில் செய்யப்படும் தொண்டுகள் அவருக்கு நேரே செய்யப்படும் தொண்டுகளாம். இவைகளோடு
போட்டோவை பார்த்து பிள்ளையினுடைய போட்டோ வந்து விட்டது, இன்றைக்கு பர்த்டே, பிள்ளையோட போட்டோ எடுத்து தாய் முத்தம் கொடுப்பாள். இந்த போட்டோவுக்கு ஒரு முத்தம் கொடுப்பாள். அந்த முத்தம் போட்டோவுக்கு கொடுக்குற முத்தம் இல்ல, பிள்ளைக்கே கொடுக்குற முத்தம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த முத்தத்தை தாய் போட்டோவுக்கு கொடுக்கறாண்டா, அந்த பேப்பருக்கு முத்தம் கொடுக்குறாளா? இல்லை, அந்த 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 போட்டோவுக்கு கொடுப்பதன் மூலம் பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கிறாள். அது போலத்தான் இந்த உருவங்களை பார்த்து நாம் செய்கிற தியானம் வழிபாடு எல்லாம் நேராக ஆண்டவனுக்காக செய்யப்படுகிறதாக ஆகும் என்கிறார்.
இவைகளோடு சக்தி ரூபமாகிய மந்திரங்களை உச்சரித்தலும் தேவார திருவாசக முதலிய அருட்பாக்களை பாடுதலும் அவரை சமீபிக்க செய்யும் வழிகள்.
திருப்பி படியுங்கள்.
இவைகளோடு இவைகளோடு சக்தி ரூபமாகிய மந்திரங்களை உச்சரித்தலும் தேவார திருவாசக முதலிய அருட்பாக்களை பாடுதலும் அவரை சமீபிக்க செய்யும் வழிகள்.
மந்திரங்கள் என்னவென்றால் இறைவனுடைய ஆற்றலுக்குரிய ரூபங்கள். அதாவது அதை எப்படி சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. இப்ப என்னுடைய புற வடிவென்று இருக்கிறது, என்னுடைய பவருக்கான ஒரு வடிவம் இருக்கிறது இல்லை. ஜெயராஜ் என்ற உடனே ஜெயராஜனுடைய உடம்பு ஞாபகம் வரும், பேச்சாளர் ஜெயராஜ். அதை விட பேச்சாளர் என்று ஒரு எண்ணம் வந்தால் அது என்னுடைய ஆற்றலுக்கான வடிவம், என்னுடைய உடலுக்கான வடிவம், என்னுடைய ஆற்றலுக்கான வடிவம் என்று ரெண்டு இருக்கிறது அல்லவா. அதுபோல இந்த சிலாரூபங்கள் இறைவனுடைய உருவத்துக்கான வடிவங்கள், மந்திரங்கள் அவனுடைய ஆற்றலுக்கான வடிவங்கள். அந்த மந்திரங்களை உச்சரிப்பதும் இந்த தேவார திருவாசகம் போன்ற திருமுறைகளை உச்சரிப்பதும் கூட இந்த இறைவனுடைய தியானத்திற்கு நமக்கு துணை செய்கிறது. அதனாலே தான் நம் பெரியவர்கள், நம்முடைய ஞானியர்கள் தாம் கும்பிட்டு விட்டு போகவில்லை. ஏனென்றால் கடவுளுடைய தன்மை கடவுளை கும்பிடுகிறவனிடம் வந்துவிடும், அது எப்பொழுதும் உண்டு. அதுபோல பேயினுடைய தன்மை பேயோடு விளங்குறவனுக்கு வந்துவிடும். கடவுளை கும்பிடுகிற பொழுது என்ன ஆகிறது என்றால் கடவுள் கருணை வடிவானவன். இறைவனை தொழுது அடியார்கள் என்ன செய்தார்கள், தாம் போகலாம் என்று நினைத்து போகவில்லை. தமக்கு பின்னாலே வருகிறவர்கள் என்றால் இறைவன் தான் இருக்கிறபடி இருக்கலாம் என்று நினைத்திருந்தால் இந்த அடியார்கள் இறைவனிடம் போயிருக்க முடியாது. அவன் கூப்பிட்டபடியால் இவர்களும் அந்த பண்போடு தனக்கு கீழே இருக்கிறவர்களை கூட்டிக் கொண்டு போக நினைக்கிறார்கள். நான் திருவாசகத்தில் அடிக்கடி சொல்லுகிறது, முத்தனை முதற்சோதியை முக்கன் அப்பனை முத்த முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரிதரும் பக்தர்கள் இங்கே வம்மின். மாணிக்கவாசகர் எல்லாரையும் கூப்பிடுறார், அந்த ஆள் தண்டபாடுல போக வேண்டியதானே. பக்தர்கள் இங்கே வம்மின், நீர் உங்கள் பாசம் தீர பணிவினோ சித்தமார்தரும் சேவடி கண்ணம் சென்னிமன்னி சுடருமே. இறைவனுடைய திருவடியை தலையிலே சூட்டி மகிழுங்கள் என்கின்ற அந்த மணிவாசகர் எனக்கு நான் நேற்று இருந்து நினைக்கிற பொழுது நினைத்தேன், எல்லாருக்கும் ஓய்வு வரட்டும், ஒரு நாளைக்கு திருவாசகம் முற்றோதல் பண்ணுவோம். திருவாசகம் முற்றோதல்ன்றது ஒரு நாள் முழுவதும் இருந்து திருவாசகம் முழுவதையும் படிப்பது, அது ஒரு பெரிய பெரிய விஷயம் என்கிறார்கள். நான் இந்த கண்ணகிக்கு தான் தெரியும், இந்த செட்டிநாட்டு பகுதிகளிலே பார்த்திருக்கிறேன், திருவாசகம் முற்றோதலை ஒரு வீட்டு மங்கள காரியத்திலே பண்ணாமல் விடமாட்டார்கள். ஒரு வீடு குடி கூறுதலோ எனக்கு மற்ற இடங்கள்லையும் இருக்கிறதோ தெரியாது, நான் அந்த நகரப்பகுதியிலே தான் பார்த்திருக்கிறேன். ஒரு 60-80 வயது வருகிற பொழுது திருவாசகம் முற்றோதல் செய்வது என்பது அவர்கள் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் மிக நல்ல பழக்கங்கள். திருவாசகத்தை முற்றோதல் பண்ணுவது, முற்றோதல் என்பது முழுவதும் ஒரு சும்மா அந்த நான் சொல்லுகிறது, ஒரு தரம் படித்து திருவாசகம் முழுக்க விளங்கப் போவதில்லை, ஆனால் அந்த வார்த்தையாவது காதலே விழட்டுமே, அதில் என்ன நஷ்டம் வந்து விட போகிறது. தேனென்று சொன்னாலே அதனுடைய இனிமை நினைவுக்கு வருகிறது அல்லவா. அப்படி திருவாசகத்தை படித்தாலே மனதிலே அந்த தன்மை வரும். அதைத்தான் இப்போ சொன்னேன், அவர் என்ன செய்கிறார், அடியார்களை எல்லாம் கூப்பிட்டு வாருங்கள் கும்பிடுவோம் என்கிற அந்த பக்குவம் இறைப்பக்குவம். அதனாலே தான் கம்பன் என்ன செய்தான், உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைபொறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்வார்கள், சரண் நாங்கள் என்றால் நான் அவனுக்கு சரண் என்று அர்த்தம், சரண் ஆங்களே என்று பொருள் கொண்டு எல்லாருமாக வாருங்கள் சரணாவோம் என்று கூப்பிடுவது. அது மாதிரி சேக்கலாரை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவியன் நிர்மலிவேணியன் அழகிற்சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவேன் சொல்லியிருந்தால் போதாதா, வாழ்த்தி வணங்குவாம் எல்லாருமாக கும்பிடுவோம் என்று எல்லாரையும் கைபிடித்து கூட்டி கொண்டு போகிற ஒரு தன்மை இருக்கிறது. அதனாலே தான் நம்முடைய அடியார்கள் எல்லாம் இறைவனை நினைந்து நாம் அவனை நோக்கி நகர்வதற்காகத்தான் இந்த அற்பாடல்களை பாடி வைத்தார்கள். நாங்கள் 1000 தான் நாங்கள் பாடல்கள் இறைவன் மேலே கவிதைகளாக எழுத முடியும், ஏலாதென்று இல்லை. சம்பந்தர் அப்பர் சுந்தரரை விட கூட நல்ல கவிதைகள் எழுத முடியும். நான் இப்படி சொல்வதற்காக அவர்களை மீறுகிறேன் என்று நினைக்காதீர்கள். ஆனால் அந்த பாடல் வார்த்தைகளுக்குள்ளே இருக்கிற மந்திர சக்தி எங்களுடைய பாடலுக்கு வராது. அதனால தான் நாங்கள் என்னதான் பாட்டு பாடினாலும் அது கொஞ்ச நாள்லேயே அழிந்து போய்விடுகிறது. இப்போ பாருங்க, நம்ம சும்மா இந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து நிலம்பரை கோடுமையிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை இது யார் பாட முடியாது, இன்னும் இதுக்குள்ளே பெரிய கவிதையாக ஒன்றும் இல்லை. அஞ்சு கரமுடையவன் ஆனை முகமுடையவன் இதுக்குள்ள எங்க கவிதை வருகிறது, சும்மா சொல்லுகளை அந்த யாப்புக்குள்ளே அடக்கி இருக்கிறார்கள். கவிதையாக பாடியனுடைய கவிதையெல்லாம் அழிஞ்சு போய்விட்டது, இது நிற்கிறது. என்ன காரணம் என்றால், அங்கே அந்த கவிதை தன்மைக்கும் அந்த சொல்லுகளுடைய அழகுக்கும் இல்லை, அந்த சொல்லுக்குள்ளே இருக்கிற ஒரு மந்திர சக்தி இருக்கிறது. அந்த மந்திர சக்தி நம்மை எப்படி ஒரு மந்திரம் தன் சக்தி ரூபமாக இறைவனை விளக்கப்படுத்துமோ அப்படி திருமுறைகள் போன்றவைக்கும் அந்த சக்தி உண்டு. அதனால்தான் இவ்வளவு காலம் நினைக்கிறது. கவிதையாற்றலாலோ தமிழாற்றலாலோ இல்லை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இறையாற்றலாலே தான் அவை நிற்கிறது. ஆகவே அந்த 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 பாடல்களை சும்மா வாயாலே சொல்வதே நமக்குள்ளே இறைத்தன்மையை உருவாக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதனால் தான் அத்தகைய பாடல்களை நமக்கு பெரியவர்கள் தந்து போயிருக்கிறார்கள். சரி, மிச்சத்தை நாளைக்கு பிடிப்போம். அப்ப
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.